Shalom to all of you. அதி உயர்ந்த தேவன் மனுஷர்களுக்கு முக்கியமாக எது தேவை என்பதை அறிந்து அவரது வார்த்தையிலே அவைகளை தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசி எழுதி வைத்திருக்கிறார். தம்முடைய ஜனங்களை இஸ்ராயலரை 40 வருஷங்கள் வழி நடத்தினது நேரத்திலே மனுஷன் வைத்து சாப்பாடினால் மட்டுமல்ல. அதான் அவருடைய அர்த்தம். பாகவம் 8:3 உணவு வயிறுக்கு, அதுக்கு தான் அதை சிருஷ்டித்தது. சரீரம் சோமாய் ஜீவிக்கிறதுக்கு தகுந்த உணவு, பேலன்ஸ் டயட் நமக்கு தேவை. ஆனால் அவர் சொன்னார், அந்த வயிற்று சாப்பாடு உணவினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். அது உபாகமம் 8:23 இருக்கிறது. இதன் பரல் அறிந்திருந்தாலும் அல்லது சிலர் இதனுடைய ஆழமான உண்மை, பூமியிலே பிறந்த நாங்கள் அதன் வெளிச்சத்தை அடைந்து அதன் மூலம் வரும் அந்த ஆசீர்வாதத்தை நாளாந்த பெறுகிறவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் அதை வெளிப்படுத்தினார். அதே மாதிரி எல்லா வாழ்க்கையின் முக்கிய காரியங்களை மகனிலே இருந்து யேசுக்கிறது இந்த கடைசி நாட்களிலே அதி உயர்ந்த தேவன் பேசியிருக்கிறார். யேசுவா வாயினாலே வந்த ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, ஒரு சொல் அவருடையதல்ல. எல்லாமே அதி உயர்ந்த தேவன் அவருடைய தகப்பனுடையது. தாம் சுயமாக ஒன்றும் சொல்லவில்லை என்று சொன்னார். பல தடவை சொல்லியிருக்கிறார், என்னுடைய போதனை, என்னுடைய டீச்சிங் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின என் தகப்பன் டாடியினுடையதாய் இருக்கிறது. யோவான் ஜான் 7:16-17 எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்ய இருதயத்திலே மனதாய் இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு தெரியும் நான் என்ன வார்த்தைகளை பேசுகிறேன், இது யாரிடத்திலே இருந்து வருகிறது என்பதை அவன் அறிந்து கொள்வான். இயேசு சொன்ன வார்த்தைகள் யேசுவா. இப்ப அந்த போடப்பட்ட அந்த வசனங்களிலே அவர் ஆதியிலே அப்படியாக வார்த்தையை யேசுவா அவர் மகனின் வாயிலே போடுவார். உபாகமம் 18:18-19 போடப்பட்டது. அதுக்கு பிறகு நான் இப்பொழுது சொன்ன அந்த வார்த்தை ஜான் 7:16-17 அண்ட் தென் கட்டளைகள் ஜான் 12:46-50 ஜான் 14:15 14:21 ஜான் 15:10 இப்படியான வார்த்தைகளிலே அசைக்க முடியாத உண்மையை அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த நாட்களிலே நாங்கள் ஜான் 12 அதிகாரத்திலே 24 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், Truly, truly, I say unto you, கோதுமை மணி என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. நான் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் விளங்கத்தக்கதாக வீட்டிலேயும் தோட்டங்களிலே அல்லது கடையிலே வாங்கக்கூடிய ஒரு மரத்தின் பழம் பப்பாசி பழம், அந்த பப்பாசி பழ மரத்தின் அந்த பழத்திலே உள்ள விதை நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அந்த விதைகளுக்கு ஒரு இடம் வைத்திருக்கிறார். நிலத்திலே விழுந்து சாகுபடும் மேசையிலல்ல நிலம் என்று சொல்லும் பொழுது மார்பிள் போட்ட ஒரு நிலம், டைல்ஸ் அதிலே அல்ல, சிமெண்ட் ஃப்ளோர்லே அல்ல, நிலம் என்று சொல்லப்படுவது அது அந்த வளரக்கூடிய சாகக்கூடிய தேவையான அந்த இடம். அதிலே விழுந்து தன் உருவத்தை இழக்காவிட்டால் அதுக்குள்ளே இருந்த உயிர் தேவன் அற்புதத்தினாலே போட்ட அவருடைய ராஜ்யத்தின் திட்டப்படிக்கு இந்த விதையிலே உயிர் இருந்து வெளியே வருகிற மாதிரி அவரது வார்த்தை ஒவ்வொன்றும் விதை விதைக்கப்பட வேண்டிய சரியான இடத்திலே மரத்துக்கு இப்படியான நிலம், அவரது விதைக்கு சரியான நிலமாகிய எங்களுடைய இருதயம் மனுஷனின் இருதயம் அதான் அந்த விதை. விதைக்கிறவன் ஊமையிலே 4 வித்தியாசமான இருதயங்களை அவர் சொன்னார். வழியோரும் முட்கள் நிறைந்த இடம், கற்பாறை கல்லுகள் உள்ள இடம், நல்ல நிலம். சரியான இடத்திலே அவரது வார்த்தை விறக்கப்படும் நேரம் உள்ளே இருக்கிற அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிற தேவனுடைய அற்புதம், அவரது உயிர். தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தையும் தேவனும் ஒன்று. என் வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. வேத புத்தகத்தில் இருக்கும் வார்த்தைகள் வளர முடியாது, அது அச்சிடப்பட்ட காரியம் பேப்பர்ல. இந்த வார்த்தைகள் இருதயத்திலே விழுந்து அதை நன்மையும் உண்மையுமான இருதயத்திலே அதை காக்கிறவர்கள் அந்த விதையான அவரது வார்த்தையிலே இருந்து அறுவடையை இந்த வாழ்க்கையிலே அறுப்பார்கள். சிலர் 30, சிலர் 60, சிலர் 100. இது தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம், எல்லாருக்குமே விளங்காது. விளங்கப்படுத்தினாலும் விளங்காது, அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவரோடு இருந்த சீஷர்களுக்கு முதலாவது ஊமையாக விதை விதைக்கிறவன் ஊமையை அவர் சொன்ன பொழுது ராஜ்யத்தை எதுக்கு ஒப்படலாம் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கவில்லை. பொது ஜனத்துக்கு அப்படியாய் விளங்கும். அவர் தனியாய் இருக்கும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், என்ன இந்த விதை விதையும் முட்புதரும் கற்பாறையும் எங்களுக்கு விளங்கவில்லை. யேசுவா சொன்னார், இதை நீங்கள் விளங்காவிட்டால், இது உங்களுக்கு தெரியாவிட்டால், மற்ற உவமைகள் எல்லாமே எப்படி உங்களுக்கு விளங்கும்? What a place to have a Bible study. சோ அவர் சொன்னார், எந்த ஒரு விதையும் இதிலே கோதுமை என்று போடுகிறார். நாங்கள் பப்பாசி மரத்தை விதையை எடுத்தோம், நிலத்திலே விழுந்து சாகப்பட்டால் அது தனித்திருக்கும், செத்ததை ஆகில் அநேக கனிகளை கொடுக்கும். யேசுவா தம்மை ஜீவனை ஒப்பு கொடுக்க எங்களுக்காக பாவத்தின் தண்டனைக்கு பாவம் அறியாத அவர் தம்மை ஒப்பு கொடுக்க வந்தார். ஓகே, அவர் மரித்து மூன்றாம் நாளிலே அவரது தகப்பன் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு உலகம் எங்கும் தொடர்ந்து அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்கள் மனம் திரும்பி அவருக்குள்ளாக ஜீவிக்கிறவர்கள், அவரை பின் செல்லுகிறவர்கள், அவர்கள் கனி கொடுக்க ஆரம்பிப்பார்கள் அவருடைய ஆடுகளாக. கனி கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டோம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். மனுஷன் உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய இந்த தற்காலிக வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினால், அது ஏனோ தானோ என்று ஜீவித்தால், அல்லது தனக்கென்று ஜீவித்தால், அதை பிடித்து தனக்காக காத்து கொண்டால், அதனாலே அவன் அடையும் பலன் என்ன? அந்த கேள்விக்கு மறுபடி ஒன்றுமில்லை. அவன் தனித்திருப்பான், பிறந்த நோக்கம் தெரியாமல் அவன் சாகுவான், அவள் சாகுவாள். எந்த ஒரு பிழையும் பூமியிலே பறக்கும் நேரத்திலே எச்சனையோ காரியங்கள் குழந்தை என்றபடியால் தெரியாமல், அது முதல்ல தாய்தகப்பனையே தெரியாது, அல்லது வீட்டிலேயே பறக்கிறதா என்று தெரியாது, அது பறந்து வளர ஆரம்பிக்கிறது. எப்படியாய் ஒரு சாபம் நிறைந்த பூமியிலே பறந்திருக்கிறேன், எப்படியாய் இந்த பூமியை விழுந்து போன தூதனாகிய லூசிபர் பிசாசு ஆளுகிறான், கோடி கோடி கணக்கான அவனுடைய வேலைக்காரராகிய அவனுக்கு வேலைக்காரரும் அசுத்தாவிகள், விழுந்து போன தூதர்கள் எல்லாருமே அவனோடு வேலை செய்து அரசாங்கங்கள் தொடக்கம், ராஜ்யங்கள், தேசங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், வேலைத்தலங்கள், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாவற்றிலையும் அவன் கை போட்டு இன்றைக்கு வன் செயலாலே உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் எத்தனை இரத்த வெள்ளம் நடக்கிறது என்பதை பாருங்கள். ஒன்றுமே அறியாத ஜனங்கள், அவர்கள் சும்மா இருக்கும் நேரம் தெருவிலே ஒரு தொழுது கொள்ளும் மண்டபத்திலே, அல்லது எங்கேயோ ஸ்கூல்ஸிலே, ஓ மை குட்னஸ், உள்ளே போய் துப்பாக்கி பிரயோகம் செய்து எத்தனையோ பேர் மாறித்து போறார்கள். அண்மையிலும் நான் உங்களுக்கு சொன்னது யார் இவைகளுக்கு பின்னாலே என்று சொல்லி, குறிப்பாக லண்டன், பிரான்ஸ் இவைகளிலே நடந்த குடும்பங்களிலே நடந்த கொலைகள், இரத்த வெள்ளங்களை குறித்து நான் பேசினேன். இவைகளுக்கெல்லாம் பின்னாலே யார் என்று அவர் எங்களுக்கு உண்மையை அறிவிக்க வந்தார். அவருக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் கொடுத்த வார்த்தைகளை அதி உயர்ந்த தேவன் அவர் பேசினார். அதி உயர்ந்த தேவன் ஒருவரே, வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் அவரே. சகலம் அவர்தான் சிருஷ்டித்தார். அவரது மகன் யேசுவா மெஷியாவின் மூலமாக அவர் சிருஷ்டித்தது மட்டுமல்லாமல் எவரே முதலாம் அதிகாரத்திலே அவைகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க அவரது வல்லமையின் வார்த்தையினாலே அவர் நியமித்திருக்கிறார். இன்றைக்கு இவை தொடர்ந்து இவ்விதமாக இது ஒரு சூரிய குடும்பம், கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் உண்டு. கோடிக்கணக்கான லட்சம் அல்ல, அவருடைய மகத்தான எல்லையற்ற அறிவினாலே உண்டாக்கப்பட்ட வானமண்டலம் சிருஷ்டிப்புகள். சிவப்பாக தெரியும் அந்த இதுக்கு முதல் இருந்த படத்திலே 1, 2, 3, 4 ஐந்தாவது இடத்திலே நிற்கும் ஜூபிடர் வியாழன் என்கிறது அதனுடைய உள்ளளவு, இந்த வால்யூம், அதுக்குள்ளே 2500 பூமி உள்ளடங்குமாம். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது வானங்கள். தேவனுக்கு இப்படியாக காரியங்களை காண அவன் கொடுத்து வைக்கவில்லை. அந்த நேரம் விஞ்ஞானமும் டெக்னாலஜி அவ்வளவாக பெருகவில்லை. இப்பொழுது உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறது. டேனியல் அதை சொன்னான், அறிவு பெருகிப்போம். நான் வாழ்க்கையின் ரகசியத்தை குறித்து யேசுவா தேவனுடைய மகன் வெளிப்படுத்தும் நேரத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு விதையை போல, ஒரு விதையாகவே கற்பத்திலே ஆரம்பிக்கிறோம். மனுஷனுடைய விதை அதனாலே தான் இன்னாருடைய தாப்பன் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். பிள்ளைகளுக்கு தாப்பன் பெயர் வாரது அதுதான். யேசுவா அதி உயர்ந்த தேவனாலே பிறந்தவர். பேய்கள் அறிந்திருந்தது உன்னதமான தேவனுடைய மகன் நீர் என்று கூச்சல் போட்டது. மரித்து மூன்றாம் நாளிலே இப்பொழுது மனுஷனாய் பிறக்காமல் மரித்து போன அந்த உடலை அழிவை காணாமல் வைத்திருந்து மூன்றாம் நாளிலே அதி உயர்ந்த தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால், தம்முடைய ஆவியினால், அவர் ஆவியாய் இருக்கிறார், அவரை பெற்றெடுத்தார். அதான் சரியான சொல், he gave birth. அதான் யேசுவா ஏற்கனவே நிக்கோடேமஸ் அவன் கேட்ட நேரம் யோகனான் 3 அதிகாரத்திலே ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மரியாளின் கற்பத்திலே தோன்ற பொழுதே ஆவியாக இருந்த யேசுவா அவரை தகப்பன் கற்பத்திலே கொண்டு வந்தார். மரியாளின் கற்பத்திலே அவர் மனுஷனாய் பிறந்தார். யோசுவா பேசின பொழுது, எனக்கு ஒரு உடலை ஏற்படுத்தினீர், பலியை நீ விரும்பவில்லை, தான பலிகளை நீர் விரும்பவில்லை, எனக்கென்று ஒரு உடலை ஏற்படுத்தினீர். பட் இந்த உடலை அவரது ஊழியம் முடிந்து சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாளிலே அதி உயர்ந்த தேவன் மறித்து போன இந்த உடலை, அவர் உண்டு பண்ணின உடல் தம்முடைய பிரசன்னத்தினால் ஒரு சிறு பிள்ளையை, நெத்திரியாயிருக்கும் சிறு பிள்ளையை பெட்சிட்டால தாய் எடுத்து போத்தி விடுற மாதிரி தம்முடைய பிரசன்னத்தினால தம்முடைய மகனை போற்றி அவரை பெற்றெடுத்தார், உயிரோடு அவரை எழுப்பினார். சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்து அந்த விதை நிலத்திலே விழுந்து சாகிற மாதிரி மெய்யாகவே மரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு அவரை எழுப்பி அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரது வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் உண்மையின் வாசலுக்கூடாக உள்ளே போனவர்கள் இருதயம் மாற்றப்பட்டு அவரது ஆடுகளுக்குள் ஒன்றாகி அவரை பின்பற்றுகிறவர்களாக அவர்களை அழைத்திருக்கிறார். God has many children now. பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் பண்ணப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாகினபடியா எங்களை அவர் சகோதரர்கள் என்று அழைக்க வைக்கப்படவில்லை. உயிர்த்தெழுந்தவர் மதலினால் மரியாதை கண்டு அவர் சொன்னார், நான் என் தேவனிடத்துக்கு, உங்கள் தேவனிடத்துக்கும், என் டாடியின் இடத்துக்கும், உங்கள் டாடியின் இடத்துக்கும் நான் போகிறேன் என்று என் சகோதரர்களிடத்திலே போய் சொல்லு. சகோதரர்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது, வெள்ளக்காரனுக்கு தான் ஆசியா கண்டத்திலே, இலங்கையோ இந்தியாவோ பங்களாதேஷோ சிதறடிக்கப்பட்டு இருக்கும் தமிழர்கள் உலகெங்கும் தெரியாது. யோசுவா முதற்பேறான மரணத்திலே இருந்து எழுந்து பெற்றெடுக்கப்பட்ட முதற்பேற மகனாக இருந்தாலும் அவர் அவரையும் எங்களையும் அவர் சுத்திகரித்து அவருடைய குடும்பத்திலே அவர் சேர்த்திருக்கிறார். உயிர்ப்பிக்கும் ஆவியாக செயல்படுகிறார். மூன்றாவது ஒரு ஆளை அனுப்புவேன் என்று சொல்லவில்லை. 14 அதிகாரம் யோகான் ஜோனை நாங்கள் அவருடைய உதவியோடு ஆழமாய் படிக்கும் நேரத்தில், He never promised another comforter. No, another helper, another முதலாம் ஜான் 2 அதிகாரத்தில் போட்ட மாதிரி இன்டர்செசர், நோ குறித்து தான் சொன்னார். எங்களுடைய தொடர்ந்த இந்த படிப்பில் வாழ்க்கையின் பரந்த நோக்கம் அறிவதற்கு இந்த தற்காலிக வாழ்க்கையை இழந்தவளுடைய அதை அந்த ரகசியத்தை அறிய முடியாது, கனி கொடுக்கவும் முடியாது. தனித்திருந்து ஏதோ எங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு காரியத்தை செய்து இந்த பூமியை விட்டு போக வேண்டியதாக இருக்கும். So Yeshua tells us, unless a grain of wheat falls to the ground and dies, abides alone. ஒரு விதையானது எந்த மரத்தின் விதையாகவும் இருக்கட்டும், நாங்கள் பம்பாசி விதையை எடுத்தோம், அது நிலத்திலே விழுந்து தாண்டு அது மறிக்காவிட்டால் தனித்திருக்கும். பத்து வருடங்களுக்கும் எடுத்து ஒரு ஷோகேஸில் வைக்கலாம், தனியாக ஒரு மேசையில் வைக்கலாம், அல்லது ஒரு கடையில். இப்படி விதைகள் பற்பல மரக்கறி வகைகளின் விதைகளை பேக்கட் பண்ணி ஜனங்கள் வந்து வேண்டி கொண்டு போய் அதை நிலத்திலே நாட்டும் வரைக்கும் அது தனித்திருக்கும். அதனுடைய நோக்கமும் திட்டமும் தேவனுடைய வல்லமையும் புறப்படாது. இது நான் இப்படியாக பேசினாலும் தேவனுடைய இரக்கம் இல்லாமல் இந்த வெளிப்படுத்துதல் கிடைக்காது. It's a miracle. தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் விதையை எடுத்து நிலத்திலே விதைத்தது போல இருக்கும். மார்க் 4 அவர் இரவிலே தூங்கி பாலிலே விழித்து அவன் தன் வேலையிலே போகும் பொழுது அவனுக்கு தெரியாத விதமாய் நிலமானது அதை கொண்டு வருகிறது. அது தேவனுடைய அற்புதம். இதுவே தேவனுடைய ராஜ்யம். அவரது வார்த்தை விதை, அது விதைக்கப்பட வேண்டும். விதைகள் விதைக்கப்பட வேண்டும். அது விதைக்கப்படும் இடம் தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய இருதயம். இன்றைக்கு அறிவாயா? வெல், உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நீ அறிவாய், மற்றபடி அல்ல. கிறைஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் எதற்காக நான் சொல்லுகிறான் என்று தெரியாமலே கதைப்பார்கள். ஏனென்றால் வேதவாக்கியங்களின்படி கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், ஆவி அவரது பிரசன்னம். அவரது பிரசன்னம் என்றால் என்ன? மாடி வீட்டிலே சந்தித்த பிரசன்னம் அவரே தான். சோமாவை கண்டு சந்தித்த பிரசன்னம் அவரே தான். உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவரை தொட்டு பார்க்கும்படிக்கு சொன்னார். ஒரு ஆவிக்கு நீ பார்க்கிற மாதிரி இப்படியா உடல் இருக்காது. அம்மாவு தெருவில் நடந்து வந்த அவரே தான். உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவரை கண்டார்கள். அவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வேத வாக்கியங்களை வழியிலே சொல்லிக் கொண்டு வந்தார். உயிர்த்தெழும்பிய உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இன்றைக்கு வரை இதே மாதிரி இருக்கிறார். அந்த ரெண்டு பேருக்கும் தம்மை காண்பித்தார். நடந்து போனார்கள், வீட்டுக்கு போனார்கள், அவர் கடந்து போறது போல காண்பித்தார். இன்னமும் அவர்கள் அறியவில்லை. அவரை வருந்தி கூப்பிட்டார்கள். அவர் அறைக்குள்ளே நுழைந்தார். அவர்கள் சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அந்த ராத்திரியிலே மாலை நேரம் ஆனபொழுது சாப்பாடு பகிர்ந்து கொள்ளும் நேரத்திலேயே உயிர்ப்பிக்கும் ஆவியாய் இருக்கிற இன்று வரை இருக்கும் யேசுவா அவர்களோடு பேசி அந்த ரொட்டியை பீத்து கொடுத்தவர் சடுதியாய் மறந்து போனார். இப்பொழுது அவரது பெயரிலே கூடி இருக்கும் கூட்டங்கள் தேவ பயத்தோடு ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுது கொண்டு இருக்கிறவர்கள் நடுவிலே எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் பெயரினாலே என் பெயர் என் அதிகாரம் அதிலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். டாடியும் மகனும் அவர் இருக்கிறேன் என்றால் இருக்கிறேன் தான். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. டாடி மகனிலே மகன் டாடியிலே ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. அப்படியே அநாதி காலத்திலே இருந்தார்கள், தொடர்ந்து அப்படியே இருப்பார்கள். இருபத்தி ஐந்தாவது வார்த்தையிலே ஜான் 12 தன் ஜீவனை நேசிக்கிறவன் இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த தற்காலிகமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே தன் வாழ்க்கையை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். பெரிதான உண்மை, எந்த உலக புத்தகங்களிலே வாசிக்க முடியாது. இது பரலோகத்தின் உண்மை, அது உயர்ந்த தேவன் கொடுத்த உண்மை. இது ஒரு வெளிப்படுத்துதல், அதை வெளிப்படுத்துதலாக பெற்றுக் கொள்ள வேண்டும். பீட்டருக்கு எப்படியாய் அது உயர்ந்த தேவனின் மகன் யார் என்று வெளிப்படுத்தப்பட்ட மாதிரி இந்த 25வது வசனம் இந்த வாழ்க்கையை நேசிக்கிறவன் இழந்து போவான், இந்த வாழ்க்கையை வெறுக்கிறவன் அதை பெற்றுக் கொள்வான். எதை? இனி வரை இருக்கும் ராஜ்யத்தின் வாழ்க்கை. இங்கே நூறத்தனியாக இங்கே துன்பங்களோடு கூட என் பெயர் எதிர்ப்பான். நீ அவர் கூலியம் செய்வது அவருக்கு வேலை செய்ய அவனுக்கு பிடியாது. அவருக்கு வேலைக்காரராயிருந்த எத்தனையோ தேவதூதர்களை விடுத்தாட்டி போட்டான். மூன்றில் அட்லீஸ்ட் ஒரு பகுதி அவரோடு விழுந்தார்கள். ஒரு சிலர் கூறப்படுகிறோம், வாசிக்கிறோம், இன்னமும் அவருடைய வேலைக்காரராய் மைக்கேல் கேப்ரியல் வார்த்தையிலே ஒருவன் எனக்கு வேலைக்காரர் வேலை செய்ய விரும்பினால் பிளீஸ் இன்று வரை நீ கிறிஸ்தவன் என்று சொன்னது காணும். வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது என்பதை பார். நீ ஒரு வேலைக்காரன். யாருக்கு? யேசுவாவுக்கு. இப்ப வேலைக்காரர் என்கிற பதவியை தான் நாங்கள் ஆராய்கிறோம். எல்லாருக்கும் பிடியாது. அவர் உயர்ந்த பதவியில இருக்கத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் வெளிப்படுத்துதலாய் கிடைக்காதது என்ன என்று கேட்டால், இயேசுவின் தாய் யேசுவாவினுடைய தாயும் தேவனுடைய அற்புதத்தை கற்பந்தரித்து சுமந்து பெற்றவள் தன்னை தேவனுடைய அடிமையன் என்று சொன்னாள். எஜமானின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடவுள் அவருடைய ஒரே பரான மகனை பூமிக்கு அனுப்பும் நேரத்திலே எத்தனை தடவை அவரது டாடி சொன்னார், என் வேலைக்காரன், நான் ஆதரிக்கிற என் வேலைக்காரன். எத்தனை தடவை யேசுவா மகனாக இருந்து ஒரு வேலையாளாக வேலைக்காரனாக டாடிக்கு ஊழியம் செய்தார். அவருடைய கட்டளைகள், அவருடைய வழிநடத்துதல்கள், அவருடைய வேலை, அதுதான் அவருக்கு முக்கியமாயிருந்தது. அவர் அவருடைய வேலைக்காரர், என்னை அனுப்பினவர் அவருடைய சித்தத்தின்படி செய்யவும் அவருடைய வேலையை செய்து முடிக்கவும் நான் இந்த பூமிக்கு வந்தேன். அதுவே என்னுடைய சாப்பாடு. ஜான் 4:34 பால் சொன்னான், யேசுவா மசியா இயேசு கிறிஸ்துவிலே உள்ள மனப்பான்மையே எங்களிலும் இருக்க வேணும். அதை பிலிப்பியர் 2:6 அவருக்கு இருந்த மனப்பான்மை எங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி, அவன் என்ன மனப்பான்மை என்பதை சொல்லுகிறான். பிலிப்பியர் 2:5 மெஷியா யேசுவாவில் இருந்த மனப்பான்மையை வழக்கமாக வாசிக்கும் தமிழர்களுக்கு சிந்தை, நாங்கள் பாவிக்கிறதும் இல்லை, அதை நிப்பாட்டி அதை குறித்து தியானிக்கிறதும் இல்லை. நோ, தி மென்டல் ஆட்டிடியூட், மனப்பான்மை, எவ்விதமான செட்டில் டவுன், ஒரு உண்மை. அவருக்கு இருந்த மனப்பான்மையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை களவாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வேலைக்காரரின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே தாழ்த்தி அவர் தேவனுடைய மகனாய் இருந்தபடியால் மரண பரியந்தம் அவர் தம்மை ஒப்பு கொடுத்து அப்படியாய் மறித்தபடியினாலே அவர் உயர்த்தப்படவில்லை, தம்மை தாமே தாழ்த்தியபடியால் உயர்த்தப்பட்டார். இஸ் சோ இம்பார்ட்டன்ட். யேசுவா தம்மை தாமே தாழ்த்தினார், பிசாசு தன்னை தானே உயர்த்தினார். இந்த பிலிப்பியர் 2:6 எசையா புத்தகத்திலே 14:16 பிசாசு தன்னை குறித்து சொன்னதையும் நீங்கள் வாசித்தால், மல உச்சிக்கும் பாதாளத்துக்கும் உள்ள வித்தியாசமாயிருக்கும். அவன் சொன்னதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், ஏசாயா 14:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், லூசிபர் பேய் சொல்லுது, அவன் விழுவதற்கு முன்பதாக தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள அருண வேதாரிஸ் என் ஹேவன், ஆராதனை தொழுது கொள்ளும் கூட்டத்தின் வசித்திருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உயரமான இடங்களுக்கு ஏறுவேன் என்றும், அதி உயர்ந்த தேவனுக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. தேவன் அதை கண்டார். எதுவும் அவருக்கு மறைந்ததல்ல. Now when you see Philippians chapter 2 verse 6, what a contrast. அங்காலே இவ்விதமாய் அவன் சொல்ல, தன்னைத்தானே உயர்த்த அவருடைய மகன் செய்தது பாருங்க. அவர் தேவருடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை களவாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி, தம்மை தாமே வறுமையாக்கி, அடிமையின் வேலைக்காரரின் அந்த பதவியை எடுத்து ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஓகே, சோ அதனாலே அவர் உயர்த்தப்பட்டார். வாழ்க்கையின் உண்மையின் ரகசியங்களை அதி உயர்ந்த தேவன் அவர் மூலமாய் எங்களுக்கு கொடுத்திருப்பின நேரம் கூறப்பட்ட காரியங்களை அவதானிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜான் இவைகளிலே சில சில இடங்களிலே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டு வந்த நாங்கள் இப்பொழுது ஜான் புத்தகத்திலே மெய்யாகவே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Look, ஒரு சடவைதான் வாழ்க்கை இந்த பூமியிலே, இந்த சரீரத்திலே மாமிசம் எலும்பும் இரத்தமும் உள்ள இந்த சரீரம். பல தடவை சொன்னேன், This is our probation period. இது எங்களுக்கு நாங்கள் சோதிக்கப்படும் நாட்கள். அதற்காகவே பிசாசு விட்டு வைக்கப்பட்டான். சும்மா ரோபோட்ஸ் மாதிரி, ஒரு வைன் கொடுத்த டால் மாதிரி நாங்கள் அவருக்கு வேலைக்காரர் ஊழியம் செய்யாமல் முழு இருதயத்தோடும் சித்தத்தோடும் செய்யவே எப்படியாய் இந்த சோதனை மனுஷன் தனக்கு கீழ்ப்படிவானா இல்லையா என்பதை பார்க்க தேவன் பிசாசை விட்டு வைத்தார். ஒரு கட்டளையை கொடுத்தார், அவர்களோ அதுக்கு கீழ்ப்படியவில்லை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, திறந்த கண்களோடு அவன் கீழ்ப்படியாமல் போனான். பூமியும் அதிலே சிருஷ்டிப்பும் எல்லாமே தலைகளாகி எல்லாமே அது இருந்த நிலையை விட்டு விலகி பிரசரம் வேதனை அடைகிறது. சர்வ சிருஷ்டியும் எப்படிப்பட்டதான உண்மைகள் எங்கேயும் மறைந்து கொள்ள முடியாது. அது ஒரு புத்தகத்திலே எங்கேயோ ஒரு சில காரியங்கள் இருந்தாலும் அதனுடைய வெளிச்சம் எவருக்குமே கிடையாது. யேசுவா சொன்னார், நானே உண்மை. பூமிக்கு வெளிச்சம் ஒளி நானே, எனக்கு பின்னாலே வருகிறவன் இருளிலே ஜீவிக்காமல் ஜீவ வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். நாம் தற்செயலாக இந்த பூமியிலே பறக்கவில்லை. What are you going to do with your life? எத்தனை சூரிய நாள் இப்பொழுது அந்த நாட்கள் முடிந்து போச்சுது. சபை கூடுதல் இலங்கையில் மட்டுமல்ல, உலகங்கு எத்தனையோ இடங்களிலே இல்லை. எப்படியான ஒரு அசைவு சடுதியாக வந்து ஏறக்குறைய ஒரு வருடம் கழிந்து போகிறது. எத்தனை நடக்கக்கூடாத காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எதிர்பாராத காரியங்கள். அமெரிக்காவின் தேர்தல் முடிவு வெளியானது. பாதி அங்காலை பாதி என்று போட்டி நடந்து கொண்டிருந்தது. Somebody said, are they going to be called USA? இது நீங்கள் அறிய வேண்டும். USA means United States of America. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த முடிவு, இந்த தேர்தலின் முடிவு உலக தேசங்கள் அனைத்தையும் பாதிக்கப் போகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக பல விதமான மாற்றங்கள் சட்டதியாய் ஏற்பட போகிறது. அமெரிக்காவுக்கு அவர்கள் அறியாத, இதுவரையிலும் கண்டிராத அதிபயங்கரமான வன்செயல்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டது. தேவனுக்கு மிகவும் அருவறுப்பான காரியங்களை, அவருடைய கட்டளைகளுக்கு நேரடியாக மாறான காரியங்களை, அவர் கட்டளைகளை மாற்றி வைக்க கதவுகள் திறக்கப்பட்டு, இந்த புதிதான வந்த இந்த அரசாங்கம் அவ்வழியிலே வழிநடத்தி உச்சகட்டத்திலே தேவனை கோபப்படுத்தி என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கிறார். ஏற்கனவே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே போப் அந்த அவருடைய அடிப்படையான கட்டளை, ஒரு குடும்பம், திருமணம் மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இடையில், பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல். ஆனால் அதை முற்றிலும் மாற்றி அமைப்பு. ஏற்கனவே புதிதாய் வந்திருக்கிறவர்கள் அதை சொன்னார்கள். தேர்தலுக்கு முன்பு நாங்கள் அதை பிரகடனப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளையாக இருந்து வார்த்தைக்கு நடுங்கிறவனாய் இருந்தால் நான் சொல்வதை நீ தூக்கி பார்ப்பாய். எவ்வளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறோமோ அவர் வார்த்தைக்கு அவ்வளவாய் திடுக்கிட வைக்கும் இந்த தேர்தல் முடிவு. எவ்விதமாக உலகம் அனைத்தும் மாற்றங்கள் மாறப்போகிறது. இப்படியான காரியங்களை செய்து அவரை உச்சகட்ட கோபத்திலே கொண்டு போகும் நேரத்திலே இருந்து பார்க்கலாம், இது உண்மை. ஒருவன் எனக்கு வேலைக்காரனாக இருந்தால் அவன் கட்டாயம் என்னை பின் செல்ல வேணும். அது 6-7 மொழிபெயர்ப்புகள் இருக்கிறார். If any man serves me, he must follow me. அவன் கட்டாயம் என்னை பின் செல்ல வேணும். அந்த ஒரு 26 வசனத்திலே அவர் சொன்னதிலே முதல் பகுதியை பார்க்கலாம். இங்கிலீஷ்காரன் என்ன செய்வான் தெரியுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன், என்னை பின்பற்ற கடவன், அதுக்கு சொல்லுவான் 26a. நான் எங்கே இருக்கிறோம், அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். 26b, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை என் டாடி கனம் பண்ணுவார். 26c, என்றால் வித்தியாசமான காரியங்களை சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தையிலே சும்மா தொடங்கி வாசிச்சு கொண்டு போய் அங்க முடிக்கலாது. விளங்குதான். ஆக்சுவலி உண்மையாக இதுக்கு போட்டிருக்கலாம், ஒருவன் எனக்கு வேலை செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன், 26, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். 27 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். 28 அப்படியாய் போட்டிருக்கோம். அவ்வளவும் ஒவ்வொன்றும் ஆழமான வெளிப்படுத்துதல். கலரை கிட்ட போய் நின்று இயேசு ஆளுதான், அது ஒரு வசனம். Jesus, Yeshua wept. That's one scripture. தனியாக ஒரு இலக்கம் கொடுத்திருக்கிறார். 11 அதிகாரத்திலே ஜான், இது உனக்கு அறிவுக்காக சொன்னேன். சோ அதான் நாங்கள் இப்ப முதலாவது 26 அந்த முதல் பகுதியை ஏண்டு பயன், ஒருவன் எனக்கு வேறு செய்கிறவனானால் என்னை கட்டாயம் பின்பற்றத்தான் வேணும். இதிலே நாங்கள் பார்க்கும் நேரம் I gave you that before. On the ERVTL, John 26 எனக்கு பணிவிட செய்கிறவன் அதாவது எனக்கு வேலை செய்கிறவன் என்னை பின்பற்ற வேண்டும். That means it's must. இதுல என்ன போட்டிருக்கு? பின்பற்ற கடவன். அது அவ்வளவாக உறுதியோடு சொல்லப்படவில்லை. அதனுடைய அர்த்தம் ஊழியம் செய்ய ஒருவன் ஆயத்தப்பட்டால், வேலை செய்ய அவருடைய வேலையை அவன் அவரை பின்பற்றினாலொழிய அந்த ஊழியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரிமெம்பர் மத்தேயு 7:23 நாங்கள் திக தரிசனம் சொன்னோம் உமது பேரிலே, பேய்களை துரத்தினோம் உமது பேரிலே, நாங்கள் நோயாளிகளை குணமாக்கினோம் உம்முடைய பேரிலே. அவர் சொன்னார், நான் உங்களை ஆவியேன். அக்கிரமக்காரர்களே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களே, என்னை விட்டாங்கன்று போகள். In other words, அவரை பின்பற்றுகிற வேலைக்காரர் ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. எல்லாமே நித்திரை அடைஞ்சு போச்சு. இவைகள் யாவுமே மறைந்து போயிட்டு. ஏன்? அவர் கொண்டு வந்த செய்தி ஒரே செய்தி, தேவனுடைய ராஜ்யம், வர இருக்கும் ராஜ்யம் மறைந்து போயிட்டு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால், எனக்கு வேலை செய்கிறவனாய் இருந்தால் என்னை கட்டாயம் பின் செல்லத்தான் வேணும். ஆனால் இப்ப அதுல எப்படியாக பின் செல்ல வேணும் என்று விளக்கம் போடவில்லை. அது லூக்கா 9:23, மார்க்கு 8:34, மத்தேயு 16:24, லூக்கா 14:27. எப்படியாய் கட்டாயம் அவருக்கு பின்னால போக வேண்டும் என்று, என்ன விதத்திலே, என்ன மனப்பான்மையோடு எதை வெறுத்து எதை தூக்கி கொண்டு அது வேறு வாக்கியங்களிலே வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நீ ஸ்கிரீன்ல பார்த்தது. Now I want to கடந்த நாட்களிலே நோவா அவருடைய வேலைக்காரன், ஏப்ரஹாம் வேலைக்காரன், மோஷே அவருடைய வேலைக்காரன் வேலை செய்தார்கள் அவனுக்காக அவருக்காக. ஜாஷுவா மோஷேயின் வேலைக்காரன், அவன் மரித்ததும் அவருடைய வேலைக்காரனாக தொடர்ந்து செய்தான். காலை அவருடைய வேலைக்காரன், ஏசாயா அவர் சொன்னது எல்லாவற்றையும் செய்தான். உடுப்ப கழட்டி போட்டு செருப்பை எடுத்து போட்டு ரோட்டால் தெரிய 3 வருஷங்கள் தெரிந்தார். அவ்வளவு கீழ்ப்படிவு அவர் எஜமான். இவர்கள் வேலைக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாருமே அவருடைய வேலைக்காரர்கள். அதன் பிறகு மரியாள் எப்படியாய் வேலைக்காரியாக எஜமானின் அடிமை ஆண்டவர் என்றார். எஜமான் இந்த ஆண்டவர் என்று சொல்லுக்கு அடுத்த அர்த்தமே இல்லை. அடோனாய் எஜமான், அடிமையானவள் என்று சொன்னாள். எல்லாவற்றுக்கும் மேலாக அடிமையின் ரூபம் எடுத்தவர் தேவனுடைய மகன் யேசுவதமேஷாயா. அந்த மனப்பான்மை அவருக்கு இருந்தது. சேவை செய்ய வந்தார், சேவை செய்ய படும்படிக்கு வரவில்லை. உட்கார்ந்திருந்து அவருடைய சீஷர்களின் கால்களை கழுவ ஆரம்பித்தார். மனுமகன் சேவை பெற்றுக்கொள்ள வராமல் சேவை செய்யும்படிக்கு வந்தார் என்று அவர்களுக்கு காண்பித்தார். மார்க்கு 10:45 சேவை செய்ய மட்டுமல்ல, அநேகரை, எல்லாரையும் அல்ல, அநேகரை அவரை தழுவி விசுவாசித்து அவருக்காக ஜீவித்தவர்கள் மீட்கும் பொருளாக பேயின் கையில் இருந்து மீட்டெடுக்கு பொருளாக எண்ணத்தை பொருளாக ஒப்பு கொடுத்தா தம்முடைய உயிரை. நீ உன் நகையை மீட்டுக் கொள்வதற்கு காசை கொடுக்கிறாய், அல்லது பேங்காரன் தரமாட்டான் அடகு வச்ச நகையை இல்லையா? அவர் கொடுத்தது அவருடைய வாழ்க்கை. அந்த கோதுமை விதையை போல, அந்த பப்பாசு விதையை போல மரண பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எங்களை இந்த வாழ்க்கையை வெறுத்து சித்திரவதை செய்யப்படும் அந்த மரத்தை எடுத்துக்கொண்டு அந்த மனப்பான்மையோடு நான் இந்த உலகத்துக்கு பாத்திரன் அல்ல, அவருக்காகவே நான் வேலைக்காக இருக்கிறேன், எடுபடியாக இருக்கிறேன் என்று நாளாந்தம் அவரை பின்பு செல்லத்தான் எங்களுடைய அழைப்பு, ஒவ்வொருவருடைய அழைப்பும். அப்படிப்பட்டவர்கள் கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. இந்த உலகத்தின் காரியங்களில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். அவரது பட்டாளத்திலே போர் வீரனாக இருக்கிற எவருமே இந்த உலகத்தின் காரியங்களிலே அந்த சச்சரவு, இந்த பிரச்சனை, அந்த மனத்தாங்கள், அந்த இது, அதுதான் எனக்கு கொஞ்சம் சரிவர இல்லை, இது இப்படி, அவர்களை அதில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். அநேக பேர் மனத்தாங்கள் அடைந்து தங்கள் வாழ்க்கையின் ரகசியத்தை, கனி கொடுக்கும் ஜீவத்தை மண்ணாக்கி போடுவார்கள். இப்ப நாங்கள் யேசுவா சோதிக்கப்பட்ட நேரத்திலே யாருக்கு சேவை செய்ய வேணும் என்று சாத்தானுக்கு சொன்னார். விழுந்து பணிந்து கொள்ள என்று சொல்ல, ராஜ்யங்கள் அனைத்தையும் உனக்கு தருவேன். இயேசுவா சொன்னது, உன் தேவனாகிய யெகோவா ஒருவரையே பணிந்து கொண்டு அவரை தொழுது கொண்டு சாஷ்டாங்கமாக அவர் ஒருவரையே சேவிப்பாயாக. சாஷ்டாங்கமாக விழுந்து அதுதான் தொழுது கொள்ளுதல். அதன் பிறகு பிசாசு அவரை விட்டு போனது. இயேசுவா சொன்னார் மத்தேயு 6:24 இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பயந்து மற்றவனை சிநேகிப்பான், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் வேலைக்காரனாய் இருக்க உங்களால் கூடாது. உலக பொருட்களுக்கு பின்னாலே பேய். உலகத்தில் உண்டானதை எல்லாமே கண்ணின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அவைகளை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதவர்களை போல. பொருட்களை உபயோகிக்கலாம், அதனால் பிடிபட்டு பொருட்களுக்கு பின்னாலே இருக்கிற எஜமான் பிசாசினாலே பிடிபடாமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்த விளக்கம்தான் இது. பீப்புள் who serve things or money cannot but get caught by the god of this world. பொருளாசைக்காரர்கள் பிடிபட்டார்கள் அந்த பொருட்களுக்கு பின்னாலே நிற்கிற பெயினால். அவன் கொஞ்ச காசுக்கு தானே பிடிபட்டான் யூதாஸ். யேசுவாவை காட்டி கொடுக்க எத்தனையோ பேர் எத்தனையோ பொருட்களாலே கிறிஸ்தவர்களுடைய விக்கிர ஆராதனை பொருளாசை அது எதுவுமாயும் இருக்கட்டும், பணமோ வீடோ வாங்கலோ செலவுள்ள பிள்ளைகள் செலவுள்ள புருஷன் மனைவி அதிலே பிடிபடுறது, அந்த பாசத்திலே பிடிபடுறது, அந்த பொருளிலே பிடிபடுறது, அதை வைப்பான். எங்களை வழியிலே இது விளக்க பிறந்த நோக்கம் நாங்கள் முடிக்காமல் போக. யேசுவா ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதிலே அறிந்து கொள்ளுங்க. ஒன்று தேவன், அடுத்தது பொருட்களுக்கு இந்த உலகத்துக்கு இருக்கும் எதுவாயும் இருக்கணும் அதுக்கு பின்னால் நிற்கிற பேய். மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல என்று தேவன் எங்களுக்கு ஒழுங்கிலே எச்சரிக்கிறார். ஆனால் எத்தனையோ பேர் மனைவியால் எப்படி படுகிறார்கள், நான் திருமணமானேன் ஆகியால் விருந்துக்கு வர முடியாது, ஒருத்தன் எக்ஸ்கியூஸ் கொடுத்தான், ஐ ஜஸ்ட் காட் மேரிட் ஐ கான்ட் கம். ஆல்ரெடி அவன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், பிடிபடாமல் இருக்கவே அவர் சொன்னார். சோ எத்தனையோ பேர் அவரை சேவித்தார்கள் வேலைக்காரனாக. மத்தேயு 8:25 5வது வார்த்தையில இருந்து படிப்போம். டாடி பிளீஸ் கிவ் அஸ் த லைட் இன் யஷுவா யுவர் சன்ஸ் நேம். யோசுவா மத்தேயு 8:5 கபர்னாம் ஊரில் உள்ளே வந்த பொழுது 100 அதிபதி 100 ராணுவ சோல்ஜர்ஸுக்கு கமாண்டர் ஒரு அதிபதி அல்லது 100 போலீஸ்காரனுக்கு தலைமையாயிருக்கிற ஒரு தலைவன் அருணோ வாய்ஸ் அண்ட் பை அல்லது இன்ஸ்பெக்டர் 100 அதிபதி அவரிடத்திலே வந்து எஜமானே That's it. அதுல போட்டிருக்கிறத பாருங்க என் வேலைக்காரன் வேலைக்காரனின் எஜமான் 100 அதிபதி 100 பேர் கொண்ட வேலைக்காரர்கள் அவனுக்கு கீழே அதே நேரத்திலே அவன் வீட்டிலே அவனுக்கு க்ளோஸாக வேலை செய்ய அவனுடைய சாப்பாட்டு காரியங்கள் அவனுடைய உடுப்பு அதைகளை கிளீன் பண்றது அப்படியா எல்லாம் இருக்கலாம் அவனுக்காக இயேசு அவனிடத்திலே வேண்டுதல் செய்ய அவன் யாரையுமே அனுப்பாது 100 பேர்ல ஒரு ஆளை அனுப்பாது தானாக வரும் அதை யோசித்து பார்த்தாயா அவன் ஒரு 100 போர் வீரர்கள் அவனுக்கு கிளைகிற கமோவியா இப்படியா இருக்கிறது சங்கதி என்னுடைய இந்த வேலைக்காரன் அவனை குறிச்சு போய் சொல்லிட்டு வாங்க நோ ஜீசஸ் போய் சொல்லுங்க யேசுவாட்ட நோ அவனே வருகிறான் அவரிடத்திலே வந்து 6 வாச்சே எஜமானே வேலைக்காரன் வீட்டிலே திமிர் வாதமாய் கடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார் அதற்கு யேசுவா நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் யேசுவா அவனுக்காக பரிந்து பேச யேசுவை நம்பி வந்தார் 100 என்பதை உணர்ந்து யேசுவா என்ன மறுமொழி கொடுக்கிறார் I will come and heal him. Please, we have to go deep and understand these things. See? மத்தேயு எட்டு 5 யேசுவா கபர்னாம் ERDVTA அதில் வாசிக்கிறேன் யேசுவா கபர்னாம் நகருக்கு சென்றார் யேசுவா நான் அந்த நகரத்துக்குள் நுழைந்த பொழுது படை அதிகாரி ஒருவன் வந்து அவரிடம் உதவி கட்டு கெஞ்சினான் அந்த அதிகாரி எஜமானே இது கர்த்தாவே என்று போட்டிருக்கு என் வேலைக்காரன் மிக நோய் வாய்ப்பட்டு வீட்டில் படுத்திருக்கிறான் அவனால் சரீரத்தை உடலை அசைக்க கூட முடியவில்லை மிகுந்த வலியினால் அவதிப்படுகிறான் என்று சொன்னார் கொடுக்கிற வாதம் போல இருக்கு. அதுக்கு யேசுவா, நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன் என்று சொன்னார். எட்டாவது வார்த்தை, நூற்றுக்கு அதிபதி மறுமொழியாக, எஜமானே, நீரின் வீட்டுக்குள்ளே உள்ளே வர நான் பார்த்திருந்த அல்ல, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் குணமடைவான். ஒன் வேர்ட், என்னத்துக்காக இந்த நூற்றுக்கு அதிபதி இப்படி சொன்னார்? அவர் சொல்லித்தாரே, நான் வீட்டுக்கு வாரன், அது அவனுக்கு பெரிய கௌரவமாய் இருந்திருக்குமே. அவன் ஒரு புறஜாதி, அவன் யூதனல்ல. பதவி, நீ பார்க்கும் இந்த நூற்றுக்கு அதிபதியாக அந்த வேடத்தை போட்டு ஜீசஸ் நாசரேத் என்ற படத்திலே நடித்த இவர் நித்திரையடைந்து போனார். பட் அவர் யேசுவாவை அதிவேந்த தேவனின் மகனாக ஏற்று, அவரது ராஜ்யம் ஏற்று அவருக்குள்ளாகத்தான் நித்திரை அடைந்தார். அவர் அதை வெளியிலே கதைச்சிருக்கிறார். எப்படியாய் இருந்தது அந்த பாத்திரங்கள்? நவ் வீட்டுக்கு வருவேன் என்று சொன்னதும் அவன் சொல்றேன், நோ நோ நோ, நீர் வர வேண்டாம், ஒரு சொல் மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் குணமடைவான். எட்டாவது வசனம் இங்க ERVTA. அதற்கு அந்த அதிகாரி, எஜமானே, நீர் என் வீட்டுக்குள் வரும் அளவுக்கு நான் மேலானவன் அல்ல. தன்னை தாழ்த்தி போட்டான். அதுல நான் பார்த்துறேன், சொல்றேன், நான் மேலானவன், நீர் வர. நீ செய்ய வேண்டுவது எல்லாமே என் வேலைக்காரன் குணம் அடையட்டும் என்று கட்டளையிடுவது மட்டுமே, அவன் குணமடைவான். நீ கட்டளை மட்டும் கொடு. இங்கால இங்க வாசித்தோம், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவன் குணமடைவான். He believed in. எப்படிப்பட்ட விசுவாசம் இவனுக்கு படியாய் ஒரு புறஜாதிக்கு வந்தது? சொல்ல போனால் உன் பாஷையிலே அவன் கிறிஸ்தவனும் அல்ல, அவன் வேத புத்தகத்தை வாசிக்கிறவனும் அல்ல. நோ நோ நத்திங். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரேலுக்கு உங்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தெய்வம் மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you the truth, I never found such a faith, even in the people of Israel. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வேத வாக்கியங்களை வாசித்து தியானித்து மெய்யான ஒரே தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவர்களுக்குள்ளும் நான் காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை ஜனங்களை பார்த்து சொன்னார். இங்கால வாசிப்போம் ERV TA. வருவதற்கு நான் மேலானவதல்ல, செய்ய வேண்டியதெல்லாமே என் வேலைக்காரன் குணம் அடையட்டும் என்று நீர் கட்டளையிடுவது மட்டுமே, அப்பொழுது அவன் குணம் அடைவான். Now he is going to say the secret. Why he said that? புறஜாதி வேத வாக்கியங்களை தொடர்பாக வாசிக்காதவன் அல்லது ஒரு காலம் வாசிக்காதவன், 100 ராணுவம் போர் வீரர்கள் அவனுக்கு கீழே, அவன் ரோம அரசாங்கத்துக்கு உட்பட்டவனாயிருக்கிறான். அந்த அரசாங்கத்துக்கு மேபி சீசர். அவன் இப்ப என்ன சொல்ல போறான்? நீ வர வேண்டாம், ஒரு வார்த்தை. நான் வாய் சத்தார் 9, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற வேலைக்காரர் உண்டு. ஒருவனை போன்று சொல்லுகிறேன், அவன் போகிறான். மற்றொருவனை வா என்று சொல்லுகிறேன், கமே வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். ஹலோ, இவங்க எல்லாரும் அவனுக்கு கீழே வேலைக்காரர்கள். Do that and he does. I wish I show this in video. கண்கள் பார்க்கிறதிலே கூட வெளிச்சமும் இருதயத்தை தொடக்கூடிய விதமாகவும் இருக்கும். Please, every one of you, those of you who fear God, Elohim, அவருக்கு பயந்து இந்த வேத வாக்கியங்கள் என்ன யேசுவா சொல்லுகிறார், ஏன் இது எழுதப்பட்டது, என்னத்துக்காக இந்த 100 கதுவதி இப்படியாய் சொன்னான், இதில் அடங்கி இருக்கிற ரகசியம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவே இல்லை என்று யேசுவா சொல்லுகிறாரே, அவருடைய விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? அவன் அற்புதத்தை ஒன்றையும் காணவில்லையே, கேள்விப்பட்டிருப்பான். அப்படியானால் இந்த 100 அதிபதி, this centurion, this commander of 100 soldiers, STF, அப்படி வைகர், the commander, he comes to Yeshua, எனக்கு நான் அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிறேன். The Roman government put him over there, and there is an emperor who should have been oru ivanukku merpatta adhigari like Herod or Pilate, அவன் இருக்கிறான். இவனுக்கு கீழே 100 பேர் போலீசிலே ஓஐசிக்கு மேலே வயன் தி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி அவருக்கு மேலே இன்னும் அதிகாரிகள் உண்டு. வேலையாட்கள் அவர்கள் கீழே உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அதிகாரம். அவன் சொன்னான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சீ 9 இது எப்படி கூறுதல்லு. நான் என்னிலும் அதிகாரம் மிக்கவர் கீழ் பணிபுரிகிறேன். அதாவது எனக்கு மேலதிகமான அதிகாரம் உள்ளவர்கள் எனக்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வேலை செய்கிறேன். என் அதிகாரத்துக்கு கீழும் படை வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த என்னுடைய நான் அதிகாரத்துக்கு கீழ், அதே நேரம் எனக்கு கீழ் படை வீரர்களுள் இருக்கிறார்கள். என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் நான் ஒருவனிடம் போ என்றால் அவன் போகிறான், மற்றொருவனிடம் வா என்றால் அவன் வருகிறான். நான் என் வேலைக்காரனிடம் இதை செய், மேலே கூறப்பட்டவர்கள் எல்லாருமே வேலைக்காரர்கள். வா என்றவன் வேலைக்காரன், கூப்பிட்டவன் போ என்று சொன்னவன் அவன் அவன ஒரு வேலைக்காரன். இப்ப அதை விளங்கும்படியாக என் வேலைக்காரனிடம் இதை செய் என்றால் அதை செய்கிறான். அதை போலவே நீரும் வல்லமை பெற்றவர் என்பதை நான் அறிவேன். அது விளங்கும்படியாக போடப்படுகிறது. யேசுவா அதி உயர்ந்த தேவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டவராய் இருக்கிறார் என்கிற வெளிச்சம் 100 அதிபதிக்கு கிடைத்தது. அதி உயர்ந்த தேவனுக்கு கீழ்பட்டவராய் இருக்கிறார். அவன் வந்து இருதயத்தில் குத்தப்பட்டு நீ செய்கிற அற்புதங்களை யாரும் செய்ய முடியாது. தேவன் அவரோடு கூட இருந்தாரொழிய செய்யவே முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். நிகோடேமஸ் நீ Yeshua was under the authority of Elohim. அதான் அவன் சொன்னார், அதி உயர்ந்த தேவன் அதிகாரத்துக்கு உட்பட்டவராய் நீ இருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் நீ செய்கிற அற்புதங்கள் யாருமே செய்ய முடியாது. அதிபதி எப்படிப்பட்டதான ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவராக யேசுவாய் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவன் வந்திருக்கிறான். அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தனக்கு மேலிருந்த அதிகாரத்தையும் உணர்ந்தவனாக இருந்தான். அவன் வந்து சொன்னான், எனக்கு கீழே ஆக்கள் இருக்கிறார்கள், எனக்கு மேலே அதிகாரம் உண்டு, நான் கீழே இருக்கிறவர்களை பார்த்துட்டு இங்கே வா என்றால் அவன் வாரான், நீ போ என்றால் அவன் போகிறான். இப்படி சொல்லி இருக்கலாமே. ஒருவனை போ என்று சொல்லி வேலைக்காரனை பற்றி யேசுவாவிடம் சொல்றதுக்கு நோ. அவன் தன்னை தாழ்த்தி அந்த பதவியில இருந்தாலும் தான் ஒரு வேலைக்காரனாக அவருடைய அதிகாரத்துக்கு தன்னை வந்து ஒப்பு கொடுத்தான். யேசுவாவின் அதிகாரத்துக்கு வந்து ஒரு பெரிய அதிகாரி தன்னை ஒப்பு கொடுத்தார். டோன்ட் கம் டவுன் என் வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை. He was convicted by the presence of God Almighty. அவருக்குள்ளாக இருந்த டாடியின் பிரசன்னத்தாக அவர் குத்தப்பட்டிருக்கிறார். பீட்டர் மீன்கள் பிடிபட்டதும் அவன் என்ன சொன்னார்? ஓ என்ன அற்புதம், நானோ என்னை விட்டாக இருப்போம், நான் ஒரு பாவி. யேசுவாவின் பிரசன்னத்தால் அவருக்குள்ளே இருந்த அதி உயர்ந்த தேவனுடைய பிரசன்னத்தினால குத்தப்பட்டான், வறுமையானான், நான் ஒரு பாவி, என்னை விட்டு அகன்றிருப்போம் என்று கத்தினான். மீன் பிடிபட்டு கொண்டு வலையை வெளியிலே போட்டார்கள். அதை கண்டதும் குற்றப்பட்டான். அதி உயர்ந்த அதிகாரத்தை அவன் கண்டார். எனக்கு படியான ஒரு அதிகாரம் இருந்து எனக்கு கீழே இருக்கிறவர்களை நான் கட்டளையிட அவர்கள் கீழ்படுகிறார்கள். என் வேலைக்காரர்களிடம் நான் சொல்ல இதை செய் என்றால் அவன் செய்கிறான். யேசுவா திரும்பி பார்க்கிறார். இஸ்ரேல் ஜனங்களே, did you hear this man? இப்படியான ஒரு விசுவாசம், இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளும் நான் கண்டதில்லை. யாருடைய அதிகாரத்துக்கு நீ உட்பட்டிருக்கிறாய்? சும்மா கடவுளர்களை தூக்கி அறை. யாருக்கு வேலைக்காரனாய் இருக்கிறாய்? யேசுவாவின் அதிகாரம் என்ன? இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் போங்கள், நான் கற்பித்த வேலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை சூஷராக்குங்கள். இதோ பூமி முடியும் வரை இந்த கொடிய காலம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். அதை குறித்து நான் இப்பொழுது பேச வரவில்லை. குறித்து யேசுவா கேள்விப்பட்ட நோ, ப்ளீஸ் டோன்ட் கம், வீட்டுக்கு வர வேண்டாம். அண்ட் ஹி ப்ரோட் அவுட், யேசுவா இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் மரித்தோரை எழுப்பி இப்படியாக குணமாக்குதல்களை நடத்தி கொண்டு தெரிகிறார் என்று சொல்லி அவன் அறிந்து தன்னுடைய மேலதிகார அதிகாரத்தையும் தனக்கு கீழே இருக்கிற வேலைக்காரரையும் ஒப்பிட்டு பார்த்தார். ஓ, he recognized the authority, the top authority of his daddy Elohim. வேலை காரணமாக அவர் அதி உயர்ந்த தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவராக இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். That's why he came. Oh, I have many things. And Yeshua said, இப்படிப்பட்ட விசுவாசம் தான் இஸ்ரவேலுக்குள்ளே நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். be under authority. Be a servant. அப்படியான விசுவாசம் எழும்ப வேண்டுமா உனக்கு? அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயிரு, வேலைக்காரனாக இரு. We will go deeper into that in our next study. I got a lot of things to say about that. Lord, வேலைக்காரனாய் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு நான் சொல்லப்பட்டது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற வேலையையும் செய்து அதைவிட மேலான வேலைகளையும் செய்வான். நான் உயர்ந்த அதிகாரத்தினிடத்திலே போகிறேன். அதாவது அந்த உயர்ந்த அதிகாரம் டாடி அவரோடு சேர்ந்து வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். யோவான் 14:12, யோவான் 14:23.
அவனும் அங்கே இருப்பான்.
அந்த இடத்துல சொல்லவில்லை, அது வேறு இடங்கள் இருக்கிறது. மூன்றாவது, ஒருவன் எனக்கு வேலைக்காரர் ஆக இருந்தால் என் டாடி அவனை உயர்த்துவார், கனம் பண்ணுவார். இங்கேயும் அவர் வந்ததும் இம்மையிலும் மறுமையிலும் இங்கே நூறு தனியாய் துன்பங்களோடு கூட மார்க் 10 மத்திய வகுப்பு 19 இவையுள்ள எல்லாத்திலையும் இருக்கு. So we will see all that when we finish that, we go through the whole book of John, and then I cannot wait. We need to study அவருடைய மகத்தான உயர்வான பேர் வேத புத்தகத்திலே எழுதி வைக்கும்படிக்கு சொன்ன அவரது பேர். அது உயர்ந்த மெய்யான ஒரே தேவனுக்கு பேருண்டு, பேர் இல்லாத ஒரு ஆள் இல்ல. எல்லாவற்றுக்கும் பேருண்டு. எதுக்கு பேர் இல்ல? சிருஷ்டித்த எல்லாவற்றையும் ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்தார். அவன் எந்த பெயர் வைக்கிறார் என்று பார்க்க, எப்படி நைசி அவனை பேயினால் வஞ்சிக்கப்பட்டு தேவ குடும்பத்தை தங்கள் இஷ்டப்படி குழப்பி தகப்பனை மகனை சமமாக்கி அவர்களுடைய தேவ சுபாவத்தை மூன்றாம் ஆள் என்ற ஒரு ஆளை ஒரு பாவப்புள்ள மாதிரி செய்து பிரித்து பேரற்ற ஒரு ஆவியை தங்களுக்கு தேவனாக உண்டு பண்ணினார்கள். முற்று பெற்றது 381 டரியையும் மகனையும் மறைத்து போடவும் டரியும் மகனோடு ஐக்கியப்படாமல் இருக்கவும் நாளடைவில் வளர்ந்து இப்பொழுது கிறிஸ்தவ கூட்டங்கள் the west in America, Canada and Europe and all the வெள்ளக்காரர்கள் எழுதெழுதண்டு புத்தகங்களா சீடிஸா எல்லாத்தையும் போட்டு குழப்பி அவரே எல்லாம் பேரற்ற ஒரு மூண்டாம் ஆள் பேரில்லை. அதை பிடித்து இன்று வரை இருக்கிறார்கள். வெல், அதை உயர்ந்த தேவரும் அவர்தாமே இந்த பாதாள பொய்யை வெளியிலே கொண்டு வந்து அவர்கள் கண்களை திறக்க வேண்டும். இவைகளை குறித்து பேசும்படிக்கு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டபடியினாலே பேசுகிறேன். ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. God bless you. We say goodbye for today for those who are abroad and those who are in Sri Lanka. Bye for now.